நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தும் வழிமுறைகள் ஆரம்பமாகியுள்ளது குறித்த செய்தி, தற்பொழுதைய நாடாளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றுவது குறித்து பிரதமர் முன்வைத்துள்ள பிரேரணை, இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு பதவியேற்று ஓராண்டு ஆகும் நிலையில், அரசிடமிருந்து பொறுப்பு கூறுதல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன என்று சிவில் அமைப்புகள் கூறியுள்ளவை, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் முடிவடைந்துள்ள 2 நாள் பொருளாதார மாநாடு குறித்த ஒரு பார்வை,
கொழும்பை தவிர கண்டி, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை போன்ற நகர மக்களை மையமாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்டது. அதைவிட பின்தங்கிய மாவட்டங்களையும் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது என்ற மையமாகத்தான் இந்த பொருளாதார மாநாடு அந்த அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டது.
ஆகியவையும் நேர் நேரமும் கேட்கலாம். இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன.
செய்திகள் வாசிப்பது பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
ஜெர்மனியில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களை நாட்டை விட்டு இலகுவாக வெளியேற்ற வழி செய்யும் திட்டங்களை ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் ஏற்படுத்தியுள்ளார்.
Wir natürlich von den Flüchtlingen, die zu uns kommen, von den Schutzsuchenden erwarten, dass sie den
ஜெர்மனிய நகரம் கொலோனில் புத்தாண்டு தினத்தையொட்டிய நள்ளிரவு கொண்டாட்டங்களில் இடம்பெற்ற களவு மற்றும் பாலியல் தாக்குதல்களில் குடியேறிகளும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அவர் பதிலளித்தார். தனது கட்சியின் தலைவர்களுடனான சந்திப்பு ஒன்றின் பின்னர் பேசிய ஆட்சித்தலைவி, சட்டத்தை மீறுபவர்கள் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஆனாலும் குடியேறிகளை சமூகத்துடன் சிறப்பாக ஒன்று சேர்க்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் தெரிவித்தார்.
அகதிகளை நாட்டிற்குள் அனுமதிக்கும் ஜெர்மனியின் கொள்கைக்கு எதிராக அந்நாட்டின் கொலோனில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. தீவிர வலதுசாரி பெகிடா இயக்கம் குடியேறிகளின் வருகையை கடுமையாக எதிர்த்து பேரணி ஒன்றை நடத்துகின்றது. இதனிடையே குடியேறிகளை ஆதரிக்கும் 1000-க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் சுமார் 600 பேர் கொண்ட பெகிடா ஆதரவாளர்களை கொண்ட ஒரு குழுவிற்கும் இடையே கொலோன் ரயில் நிலையத்திற்கு அருகில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார். நூற்றுக்கணக்கான போலீசார் 2 குழுக்களுக்கும் நடுவே நிற்கின்றனர். இருப்பினும் அங்கு தள்ளுமுள்ளுகளும் ஏற்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன.
சிரியாவில் முற்றுகைக்கு உள்ளான மடாயா நகரில் உதவிகளை மேற்கொள்ள சர்வதேச உதவி வாகன தொடரணிகள் தயார் நிலையில் உள்ளன. அங்கு பட்டினி காரணமாக மக்கள் உயிரிழந்திருந்ததாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வாகன தொடரணிகள் நாளை தமது பணிகளை தொடரும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஐநா ஆகியன தெரிவித்துள்ளன.
It's going well, but Syria is an extremely difficult country to deliver aid, and we shouldn't forget
Lebanon எல்லைக்கு அருகிலுள்ள கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நகரில் சிக்கிக் கொண்டுள்ள 40,000 பேருக்கு 1 மாதத்திற்கு தேவையான உணவு மற்றும் மருந்து உதவிகள் அந்த வாகன தொடரணிகளில் உள்ளன.
எகிப்தில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் தலைநகர் கைரோவின் புறநகர் பகுதியான கிசாவில் 2 போலீஸ்காரர்களை சுட்டுக் கொன்றுள்ளனர். இதனிடையே செங்கடல் பகுதியில் உள்ள ஹுர்காடா சுற்றுலா மையத்தில் உள்ள விடுதி ஒன்றில் 3 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீது குத்தி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு இஸ்லாமிய அரச குழு பொறுப்பேற்று சில மணி நேரத்தில் போலீஸ்காரர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் 3 பேரில் 2 ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்கள், 1 ஸ்வீடன் நாட்டவர். 3 ஆபத்தான நிலையில் இல்லை என்று கூறப்படுகின்றது. அவர்களை குத்திய 1 சுட்டுக் கொல்லப்பட்டார், மற்றொருவர் காயமடைந்துள்ளார்.
தென்னாப்பிரிக்காவில் அருகி வரும் காண்டாமிருகங்களை வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்க உதவி வரும் வேட்டை நாயொன்றிற்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. K9 கில்லர் என்று அழைக்கப்படும் இந்த வேட்டை நாயின் கண்காணிக்கும் திறமையால் க்ரூஜர் தேசிய பூங்காவில் சட்டவிரோதமாக வேட்டையாடிய 115 பேரை கடந்த 4 ஆண்டுகளில் கைது செய்ய முடிந்தது.
மேற்கு பிரான்சில் 5 வயது சிறுவன் ஒருவன் மாரடைப்பினால் மயங்கி விழுந்த தனது தந்தையை காப்பாற்றுவதற்காக அவனது பைஜாமா உடையில் இரவு நேரத்தில் மழையில் நனைந்து கொண்டே நீண்ட தூரம் சைக்கிளில் சென்றுள்ளான். வாகன ஓட்டுநர் ஒருவர் அந்த சிறுவனை கண்டு அவசர உதவி சேவையை அழைத்துள்ளனர். அவர்கள் அந்த சிறுவனின் வீட்டை தேடி பிடித்து மாரடைப்பால் மயக்கமுற்ற அவனது தந்தையை மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தும் நோக்கிலான முன்னெடுப்புகள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கின. தற்பொழுதுள்ள நாடாளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றும் பிரேரணையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று முறைப்படி நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
இலங்கையில் புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் வேலைத்திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் அரசியல் யாப்பு 1978 முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டது. சர்வாதிகார ஆட்சியொன்றை உருவாக்கும் தற்போதைய அரசியல் யாப்பு ரத்து செய்யப்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட பல எதிர்கட்சிகள் கடந்த காலத்தில் குரல் கொடுத்து வந்தனர். இந்த பின்னணியில் புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளின் முதல் நாடாளுமன்றத்தை அரசியல் அமைப்பு சபையாக மாற்றியமைக்கும் தீர்மானம் ஒன்றை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். இதன்படி சபாநாயகரின் தலைமையில் அரசியல் அமைப்பு சபையொன்று உருவாக்கப்பட உள்ளது. இந்த சபையினால் உருவாக்கப்படும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பான சட்டம் மூலம் அமைச்சரவையினால் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் மூலம் 1/3 பெரும்பான்மை வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டால் அதனை மக்களின் அனுமதியை பெறுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பொன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் விக்ரமசிங்கே. சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் புதிய அரசியல் யாப்புக்கு மக்கள் அனுமதி வழங்கினால் அந்த அரசியல் யாப்பு தொடர்பான சட்டம் மூலம் நாட்டின் சட்டமாக அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக தற்போது பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மக்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் இவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன, வடக்கில் மற்றும் தெற்கில் இருக்கின்ற சில இனவாத குழுக்கள் இதனை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவிதமான பயனும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன, 21வது நூற்றாண்டில் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பக்கூடிய புதிய அரசியல் யாப்பொன்று எமது நாட்டுக்கு அவசியம் என்றும் தெரிவித்தார்.
கௌரவனீய மகாசங்கரத்னே மகாநாயக சுவாமியின் வான்சிலா மகன் ஏவ்வா மே அலுத்தி வாஸ்தாவாக ஹதாண்டே அனைக்கே மே புத்தாகமட்ட திபேன தென.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, புதிய அரசியல் யாப்பின் மூலம் பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நீக்கப்படும் என்று பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று தேசிய பாதுகாப்பு சீர்குலைக்கப்படும் என்றும் சிலர் கூறி வருகின்றனர். இவ்வாறான பிரச்சாரங்கள் முற்றிலும் பொய்யானதென்று தெரிவித்தார் ஜனாதிபதி சிறிசேன. சர்வதேச நாடுகளின் ஆலோசனைகளுக்கு அமைய புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படவுள்ளதாக சிலர் கூறி வருகின்றனர். இது அடிப்படையற்ற பிரச்சாரம் என்று கூறிய ஜனாதிபதி சிறிசேன, புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குமாறு எந்த ஒரு நாடும் தங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். உள்நாட்டு சட்ட நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய நாடாளுமன்றம் ஊடாகவே புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுதந்திரத்தின் பின்னர் பண்டார் நாயக்க டட்லி சேனநாயக்க ஆகிய பிரதமர்கள் புதிய அரசியல் திருத்தங்களை அறிமுகப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டது. இந்த முயற்சிகள் வெற்றியடைந்திருந்தால் பிரபாகரன் எனும் ஒரு நபர் எமது சமூகத்துக்குள் உருவாகியிருக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி சிறிசேன. யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் புதிய அரசியல் அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்ட போதிலும் அதனை முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். தேசிய நல்லிணக்கம், மதங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய புதிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதற்கு சகல தரப்பினரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கை அரசாங்கம் ஜெனீவா தீர்மானத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டில் எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகளை வலியுறுத்தி சிவில் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இந்த அறிக்கைக்கான காரணம் பற்றியும் அவர்களின் கோரிக்கை பற்றியும் அந்த அறிக்கையில் கையொப்பமிட்டுள்ள தெற்காசிய சட்ட ஆய்வுகள் நிலையத்தின் இணை நிறுவனர் நிரான் ஆங்கட்டல் அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2016 மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு கூறல் விடயத்தில் ஒரு மிகவும் முக்கிய ஒரு ஆண்டாக இருக்க போகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் இலங்கை அரசாங்கம் 2015 பல உத்தரவாதங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிவில் சமூகத்தினருக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் வழங்கியுள்ளது. ஆனால் இவை 2016 தான் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உத்தரவாதங்களை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நினைவு கூறி இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய சிந்தனைகளை கூறி அரசாங்கத்திற்கும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்காக இந்த ஸ்டேட்மெண்டை நாங்கள் வெளியிட்டுள்ளோம்.
நீங்கள் முன்வைத்திருக்கின்ற முக்கியமான கோரிக்கைகள் என்ன?
முக்கியமாக பொறுப்பு கூறல் உடையத்தில் சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச வழக்கு தொடுநர்கள், சர்வதேச விசாரணையாளர்கள் கொண்ட ஒரு ஹைபிரிட் கோர்ட், ஒரு கலப்பு நீதிமன்றம் அமல்படுத்தப்பட வேண்டும். அது இலங்கை அரசாங்கத்தினால் ஜெனீவா தீர்மானத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு விடயம், அது செய்யப்பட வேண்டும். மற்றும் சர்வதேச குற்றங்கள் இலங்கை சட்டத்தினுள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பும் அதில் உள்ளது. மற்றும் பல விடயங்கள், பொறுப்பு கூறல் தொடர்பாக மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கல், சாட்சி பாதுகாப்பு சட்டம் அதை திருத்தி அமைத்தல், காணிகளை மீண்டும் மக்களுக்கு உரிமையாளர்களுக்கு வழங்குதல் போன்ற பல விடயங்கள் இந்த ஸ்டேட்மெண்டில் அடங்கியுள்ளன.
சிவில் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் கடந்த காலங்களில் விடுத்த கோரிக்கைகளைப் போலவே சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 19வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இன்னும் சில சில மாற்றங்கள் வந்திருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்களே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக மிகவும் சவால் மிகுந்ததாக இருக்கக்கூடிய ஹைபிரிட் ஸ்பெஷல் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்வதேச மற்றும் உள்ளூர் பொறிமுறை கலந்த ஒரு நீதிமன்ற விசாரணை முறையையும் நீங்கள் கோரியிருக்கிறீர்கள். இப்படியான கோரிக்கைகள் அடுத்து வருகின்ற காலப்பகுதிகளில் சாத்தியப்படும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
என்னை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் மிகவும் தெளிவாக என்ன செய்ய போகின்றதை பற்றி ஜெனீவா பிரேரணையில், இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட அந்த பிரேரணையில் மிகவும் தெளிவாக காணப்படுகின்றது. அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளினால் ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது, அரசாங்கம் உண்மையாக இதை செய்யுமா என்று. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பரந்த பணம் வாய்ந்த ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து இலங்கை அரசாங்கமே என்ன செய்ய போகின்றது என்ற சொன்ன அந்த விடயங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிடில் இலங்கை அரசாங்கம் ஒரு மக்களை ஏமாற்றின அரசாங்கம் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக சர்வதேச சமூகத்துக்கு கூற ஆயத்தமாக இருக்கின்றோம்.
தெற்காசிய சட்ட ஆய்வுகளுக்கான நிலையத்தின் இணை நிறுவனர் நிரான் ஆங்கட்டல். போரினால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கையின் பொருளாதாரத்தை ஊக்குவித்து அதன் மூலம் மக்களின் வாழ்வுக்கை தரத்தை உயர்த்த வழிகாணும் நோக்கில் இலங்கை பொருளாதார மாநாடு 2016 எனும் தலைப்பில் நடைபெற்ற 2 உயர்மட்ட கருத்தரங்கு நேற்று மாலை கொழும்பில் முடிவடைந்தது. இலங்கை அரசும் அமெரிக்காவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வார்டும் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த மாநாடு, அதில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் ஆகியவை குறித்து மாநாட்டில் பங்கு பெற்றவரும் இலங்கையின் பொருளாதார வல்லுநருமான டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்களுடன் பேசினேன்.
பதினாலாம் ஆண்டு அரையாண்டு காலப்பகுதியிலிருந்து இலங்கை பொருளாதாரம் சற்று தழும்பல் நிலையைத்தான் எதிர்கொண்டு வருகின்றது. தற்போது கூட ஏற்றுமதிகள் குறைந்து கொண்டு வருகின்றன. கூடுதலாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கிடைக்கும் அந்நிய செலாவணி அதிகரிக்கவில்லை. இந்த நிலையில் அந்நிய கடன்களை திருப்பிக் கொடுப்பதில் பாரிய சுமை இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு. இவ்வாறான தொடர்ச்சியாக பொருளாதார நிலையில் பல சவால்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பின்னணியில் தான் இலங்கை பொருளாதார மகாநாடு நேற்று மின்றும் இடம்பெற்று வந்தது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவர் நாட்டு மக்களுக்கு அபிவிருத்தி வேலைகளை செய்தது குறைவாக இருந்தது. அந்த தவறை இந்த அரசாங்கம் உணர்ந்த காரணத்தால்தான் புதிய பொருளாதார அணுகுமுறைகள் இன ஐக்கியத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தின் பின்னணியில் தான் இந்த பொருளாதார மாநாடு நடத்தப்பட்டது.
கொழும்பில் முடிவடைந்த இந்த பொருளாதார மாநாடு வந்து இப்போ அர்பனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது நகரமயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி, பிராந்திய அளவிலான வளர்ச்சிகள், அனைத்து தரப்பு மக்களையும் உள்வாங்கிக் கொள்ளுதல் போன்ற பல கருத்துக்களை மையப்படுத்தி தான் நடத்தப்பட்டது.
வருமானத்துக்கேற்றவாறு இங்கு நகரமயமாக்கல் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே கொழும்பை தவிர கண்டி, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை போன்ற நகரமயமாக்கலை மையமாக கொன்றும் மேற்கொள்ளப்பட்டது. அதைவிட பின்தங்கிய மாவட்டங்களையும் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது என்ற மையமாகத்தான் இந்த பொருளாதார மகாநாடு அந்த அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டது.
இரண்டு நாள் மாநாடு வந்து யதார்த்த ரீதியில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு இலங்கைக்குள் வெளிநாட்டு முதலீடுகளையும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுவதற்கும் உதவும் என்று உங்களை போன்ற வல்லுநர்கள் கருதுகின்றீர்கள்?
சீனா, இந்தியா போன்ற நாடுகளைத்தான் நமது கடன் உதவிகளுக்காக கூட கூடுதலாக பயன்படுத்தி வந்தோம். மேற்கு உலக நாடுகள் குறிப்பாக போர் காரணமான மனித உரிமை மீறல்கள் போன்ற பல அரசியல் குறைபாடுகளினால் மேற்கத்திய நாடுகள் இலங்கைக்கு வழங்கும் உதவிகளை குறைத்த நிலையில் கூடுதலாக சீனா, இந்தியா போன்ற நாடுகளைத்தான் நம்பி பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இந்த அரசாங்கம் இதற்கு எதிர்மறையாக பழையபடி மேற்கத்திய நாடுகளின் சலுகை அடிப்படையிலான கடன்களை பெறும் மூலமாக சர்வதேச நிபுணர்களை பெற்றுக் கொள்ளும் மூலமாக ஜார்ஜ் சோரஸ் போன்ற சர்வதேச முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வந்து முதலீடு செய்யும் வகையில் ஊக்குவிக்குமாறும் அந்த அடிப்படையில் தான் இந்த பொருளாதார மாநாடு மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே பொருளாதார நிபுணர்களால் மாத்திரம் பங்கு பெற்றவில்லை, இலங்கையின் பெரிய வர்த்தகர்களும் சர்வதேச முதலீட்டாளர்கள் ஒரு சிலரும் பங்களிப்பு செய்து இலங்கைக்கு உதவ முன்வர முயன்று கொண்டிருக்கிறார்கள்.
30 ஆண்டு காலமாக உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி எதிர்காலத்தை நோக்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அந்த நாடு நகர வேண்டும் அப்படி என்றால் உள்நாட்டு பொருளாதார கொள்கைகள் காத்திரமாகவும் ஒரு நீண்டகால அடிப்படையில் ஸ்திரமாக இருக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டால்தானே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எந்த வகையான உதவிகளும் உரிய பலனை அளிக்கும். இப்ப இலங்கைக்குள்ள தொடர்ச்சியான உறுதியான ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறதா என்னும் கேள்விகள் இருக்கிறது.
நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அரசாங்கம் கூட எவ்வளவு ஒரு நல்ல நோக்கு கொண்ட ஒரு தேசிய அரசாங்கமா இருந்தால் கூட காத்திரமான உறுதியான ஒரு கொள்கை வகுப்பை இந்த ஒரு வருட காலத்தில் இதுவரை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனெனில் இது ஒரு கூட்டாட்சி, ஆகவே கூட்டு ஆட்சியில் உள்ள கட்சிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு பகுதியாக ஒரு சிரமற்ற அரசியல் நிலவரம் இருக்கின்றது. கொள்கை ரீதியில் ஒரு சிரமான கொள்கை இல்லை என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்த பொழுதிலும் எனக்கு தெரிந்த மட்டில் வருகிற உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பின் ஒரு 4 வருடங்களுக்காவது தேர்தல் ஒன்றும் இடம்பெறாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் சில திடமான முடிவுகளை எடுத்து காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
இலங்கை பொருளாதார வல்லுநர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் கொழும்பில் இடம்பெற்ற இலங்கை பொருளாதார மாநாடு குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள் சில. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக பிராணிகள் நல அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் அப்படி ஒரு மனு உச்சநீதிமன்றத்திற்கு வருமாயின் தமது தரப்பு கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும் என்று கோரி தமிழக அரசும் ஒரு மனுவை அளித்துள்ளது. இதுகுறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசு நேற்று அரசிதழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு ஏதேனும் தொடரப்பட்டால் முடிவு எடுப்பதற்கு முன்பாக தமிழகத்தின் கருத்தையும் கேட்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் எதிர்காலத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் தமிழக அரசின் தரப்பையும் கேட்க வேண்டும், தமிழக அரசு தரப்பை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது என கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அந்த போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக நேற்று அரசிதழ் அறிவிப்பு ஒன்றை இந்திய அரசு வெளியிட்டது. காளைகள் காட்சிப்படுத்தக்கூடாத மிருகங்களின் பட்டியலில் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தலாம் என அந்த அரசிதழ் அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டா போன்ற அமைப்புகள் இந்த முடிவை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய சூழலில் எதிர் மனுதாரராக மத்திய அரசுதான் இருக்கும் என்பதால் தங்கள் கருத்தையும் கேட்க வேண்டுமென தமிழக அரசு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதற்கிடையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை விலங்குகள் நல ஆர்வலர்கள் எதிர்க்க வேண்டாம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
இதை தடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய விலங்கின ஆர்வலர்களுக்கு என்று சொல்கின்றோம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட விலங்கை வதை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு 1000 மடங்கு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஒரு தமிழனும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காளையையோ பசுவையோ கன்றையோ வதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்.
மத்திய அரசு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளித்ததை அடுத்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும் மாவட்டங்களில் அந்த போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் தந்த செய்திக்குறிப்பினை கேட்டீர்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பத்தான்கோட்டில் உள்ள விமானப்படைத்தளம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியது குறித்து தமிழோசியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டும் நமது இணையதளத்திலும் வாசித்து வந்திருப்பீர்கள். அந்த பத்தான்கோட் விமானப்படைத்தளத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
தீவிரவாத தாக்குதல்களுக்கு உள்ளான பத்தான்கோட் விமானப்படை தளத்திற்கு இன்று சனிக்கிழமை சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நேரடியான ஆய்வுகளை மேற்கொண்டார். பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் இருக்கும் இந்திய விமானப்படையின் தளத்தின் மீது கடந்த சனிக்கிழமை 2ஆம் தேதியன்று அதிகாலையில் தீவிரவாதிகள் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இப்பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பிலான உயர்மட்ட குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 3ஆம் தேதியன்றே நடைபெற்றது. தொடர்ந்து இன்றும் இதே தாக்குதல் சம்பவம் தொடர்பான பல்வேறு விவரங்களை மோடி நேரடியாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அந்த விமானப்படை தளத்திற்கு அருகில் உள்ள இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லைப் பகுதிகளையும் வான்மார்க்கமாக பார்வையிட்ட மோடி தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான ஆலோசனைகளையும் கேட்டறிந்துள்ளார். இன்று இவருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பாதுகாப்பு படை தலைவர்களும் உடனிருந்தனர். பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் தீவிரவாத குழுக்களே இதற்கு காரணம் என இந்தியா கூறியுள்ள சமயத்தில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தானும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே தீவிரவாத தாக்குதல்களுக்கு உள்ளான பத்தான்கோட் விமானப்படை தளத்தில் இன்று மோடி செய்திருந்த ஆய்வுகளை விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் கட்சி அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது எனவும் கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான மணீஷ் திவாரி பாகிஸ்தான் பேச்சை நம்ப வேண்டாம் என மோடி அரசுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். அத்தோடு சமீபத்திய தாக்குதலுக்கு பின்னும் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க என்ன அவசரம் உள்ளது என்றும், இதுபோன்ற தாக்குதல்கள் தொடரும் பட்சத்திலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை தொடர முடியுமா என்பதையும் அரசு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றார். இந்நிலையில் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பாகிஸ்தான் பிரதமரின் வெளியுறவுக் கொள்கை ஆலோசகரான சர்தாஜ் அசீஸ் அளித்துள்ள பதிலில் வரும் 15ஆம் தேதியன்று அதை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிகாரிகள் மட்டத்திலான இந்த விவகாரம் தொடர்பில் அது தொடர்புடைய அதிகாரிகளே முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிக்கலில் நீடிக்கும் இந்த விவகாரம் தொடர்பான இறுதி முடிவுகள் விரைவில் வெளிவரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேரம் பங்கேற்பு எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடிதங்களுக்கு செல்லலாம் சங்கீதா.
பெரியவளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் எழுதும் மடலில் தந்தி தொலைக்காட்சியில் பிபிசியின் உலக செய்தி பார்த்தேன். இதில் அமெரிக்கா போன்ற மேல்நாட்டில் துப்பாக்கி பயன்படுத்துவதில் உள்ள கட்டுப்பாடு எளிதாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே துப்பாக்கிகள் விற்பனை செய்வதிலும் வாங்குவதிலும் விதிகளை அதிகப்படுத்துவதால் உயிரிழப்பு விபத்துகளை தடுக்க முடியும் என்று செய்தி வழங்கிய பிபிசி தமிழுக்கு நன்றி பாராட்டுக்கள் என்கிறார்.
மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம் எழுதும் கடிதத்தில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியன்று காலை செய்திகளில் பத்தான்கோ பத்தான்கோட் விமான தளத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் விவரங்களை கேட்டு விரக்தி அடைந்தோம். விரைவில் பாகிஸ்தான் தனது அதிரடி நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானிற்கு சிறந்த எதிர்காலம் உண்டு என்று எழுதியிருக்கிறார்.
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடர் பற்றி கருத்து எழுதியுள்ள தஞ்சாவூர் நேயர் ராமமூர்த்தி, பண்பாடு கலாச்சாரம் என அனைத்து தளங்களிலும் தமிழகம் தன் சுயத்தை இழந்து வருவது வேதனை தருகிறது. மங்கள வாத்தியங்களான தவிலும் நாகஸ்வரமும் மறைந்து கேரளத்தின் செண்டை மேளம் தமிழகத்தில் தலை தூக்கி வருகிறது. இந்த நிலையில் மறைந்து வரும் மங்கள இசை என்ற தலைப்பில் திரு சிவராமகிருஷ்ணன் தயாரித்து வழங்கியது அழிந்து வரும் மங்கள இசையை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. தமிழரின் கலை கலாச்சாரத்தை அழியாமல் காப்பது அனைவரின் கடமையாகும். அதை தக்க தருணத்தில் நினைவூட்டிய பிபிசி தமிழோசைக்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் என்று எழுதியிருக்கிறார்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு மத்திய அரசு அனுமதி என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சிந்துஜா என்னும் நேயர், ஜப்பான், சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து உலகம் எங்கேயோ முன்னேறி கொண்டு போகும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் எதற்காக ஆட்டில் பின்னாலும் மாட்டின் பின்னாலும் விரட்டி கொண்டு திரிய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள எஸ் பி ராஜ் என்னும் நேயர், நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் 100 ரூபாய் 2 கோடி பேருக்கு பொங்கல் பரிசாக அளிக்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்திருப்பது, தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது, இதெல்லாம் தேர்தல் நெருங்கி வருவதால் நடக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் ரமேஷ் சஃப்னி என்னும் நேயர், இதுவும் சரிதான், ஜல்லிக்கட்டையும் கபடியையும் விட்டால் தமிழர்களுக்கு வேறு என்ன விளையாட்டு தெரியும்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சும்மாவா சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறார்.
சென்னை வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளான சொகுசு கார்களின் விலையில் வீழ்ச்சி என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ராமநாதன் SPS என்னும் நேயர், விற்ற கம்பெனிகள் சரி செய்ய உதவினால்தான் என்ன என்று எழுதியிருக்கிறார்.
ஷார்லி எப்தோ பத்திரிகை மீதான தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் தமிழன் வன்னிமகன் என்னும் நேயர், அல்ஜீரிய விடுதலை போராட்டத்தை நசுக்க பிரான்ஸ் மேற்கொண்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் உலகறிந்தவை, பிரான்ஸ் அன்று விதைத்ததை இன்று அறுவடை செய்கிறது என்று எழுதியிருக்கிறார்.
அதிமுக அரசு மீது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஊழல் புகார் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மு மோகன் என்னும் நேயர், கூடிய விரைவில் 50 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் நடந்த ஊழல் பற்றிய நூலகம் ஒன்று தொடங்கப்படும், மேலும் உலகிலே மிக அதிக ஊழல் நூல்கள் நிறைந்த மிகப்பெரிய நூலகம் என்ற பெயருடன் இதை அனைத்தும் ஒரே ஒரு கட்சி ஆட்சியில் ஒரே ஒரு குடும்பத்தினர் செய்தது என்ற பெருமையை பெற்றது என்று ஒரு நிலைமை கட்டாயம் வரும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சந்திரமோகன் என்னும் நேயர், ஏன் தேர்தல் வருவதால் புது புது நாடகங்கள், எல்லோரும் ஊழல் செய்தவர்கள்தானே, இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே அதிக ஊழல் நடந்தது, அதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ராமநாதன் என்னும் நேயர், எந்த கட்சியின் தலைவர் தப்பு செய்த தனது கட்சிக்காரர்களை தண்டித்திருக்கிறார் என்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் அப்துல் ஹமீத் என்னும் நேயர், இதை தலைவர்கள் சொல்ல தேவையில்லை, இப்பொழுது பொதுமக்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்.
கனடாவிலிருந்து எழுதும் நேயர் சரோவர்ணன், மனிதர்கள் ஒருவருக்கு சிரமமான நேரத்தில் செய்யும் உதவி காலத்தால் மறக்க முடியாதது. சமுதாயத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத முகம் தெரியாதவர்களுக்கு தனது உயிரை துச்சமாக மதித்து சென்னை வெள்ள நிவாரண மீட்பு பணிகளில் ஈடுபட்ட கருணை உள்ளங்களுக்கு தனது தூரிகையின் மூலம் 18 அழகான ஓவியங்களின் வாயிலாக வரைந்து தனது நன்றியை தெரிவித்துள்ள ஓவியர் ஸ்ரீதருக்கும், அதனை தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள பிபிசிக்கும் எனது நன்றிகள் என்று எழுதியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை குடும்பத்திற்கு ஏராளமான நேயர்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் பேஸ்புக்கிலும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பெங்களூரிலிருந்து பட்டு என்னும் நேயர், உலக தமிழர்களுக்கு சேவை செய்யும் பிபிசி தமிழோசை குடும்பத்தாருக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் தனது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எழுதியிருக்கிறார். நன்றி நேயரே.
பெரியவளையம் நேயர்கி ரவிச்சந்திரன் எழுதியிருக்கும் வாழ்த்து மடலில், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது தமிழர் தின நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார்.
இன்னும் பலரும் நமக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பிபிசி தமிழோசை நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி. வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு LR ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன். சற்று முன்னர் வந்துள்ள ஒரு சர்வதேச செய்தியை பார்ப்போம். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே தீவிரமடைந்துள்ள பதற்றமான சூழல் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வளைகுடா கூட்டுறவு பேரவை, அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலை சேர்ந்த 6 நாடுகள் சவுதி தலைநகர் ரியாதில் அவசரமாக கூடுகின்றார்கள். இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ராஜதந்திர உறவுகளை சீர் செய்வதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்று அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு வாரத்துக்கு முன்னர் ஷியா மதகுரு ஒருவருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றியதை தொடர்ந்து அடுத்து ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையேயான ராஜீய உறவுகள் மிக மோசமான நிலையை அடைந்தன. இரு நாட்டு ராஜீய உறவுகளிலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த செய்தி குறித்த தகவல்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற தகவலுடன் இப்பொழுது உங்களிடமிருந்து இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.